வணக்கம் நேயர்களே, நீங்கள் இணைந்திருப்பது 107.4 மெகா ஹெர்ட்ஸ் அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி. நேயர்களே, இன்றைய ஒளிபரப்பு நிகழ்ச்சியில் நாம் அறிந்து கொள்ளப் போவது வெண்டைக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக நம் வானொலி நிலையத்திற்கு வருகை புரிந்துள்ளவர் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் முனைவர் ஸ்வர்ணப்ரியா அவர்கள். அவர்கள் கூறும் தகவல்களை கேட்டு பயன்பெறுவோம் வாருங்கள்.
அன்பார்ந்த விவசாய பெருமக்களே, இன்னைக்கு வந்து நம்ம பார்க்கக்கூடிய காய்கறி பயிர் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய். வெண்டைக்காய் வந்து ஒரு முக்கியமான காய்கறி பயிர். அதாவது என்னென்னா, நார்ச்சத்து அதிகமாக கொண்ட ஒரு காய்கறி பயிர். உதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, 100 கிராம் வெண்டைக்காய் சாப்பிட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து 20% வந்து அதனுடைய நார் சத்தே இருக்குது. 20% வந்து நார் சத்து இருக்குது. இதில் வேறு என்னென்ன சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து கார்போஹைட்ரேட் வந்து 7 கிராம் இருக்குது. ப்ரோட்டீன் வந்து சுமார் 2 கிராம், அதாவது 1.9 கிராம், அதாவது 2 கிராம் இருக்குது. இப்போலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த காய்கறியுமே அதில் எவ்வளோ கலோரி வேல்யூ அப்படின்னு கேட்பீங்க. அதனால் நீங்கள் 100 கிராம் வெண்டைக்காய் சாப்பிட்டீங்கன்னா 33 கலோரிஸ் தான் உங்கள் உடம்புல சத்தாக வருது. வேறு இதில் என்னென்ன முக்கியமாக பார்த்தீங்கன்னா, ரொம்ப சத்து வாய்ந்த ஒரு காய்கறி. இதில் வந்து வைட்டமின் ஏ, பி சத்து, சி சத்து, வைட்டமின் கே சத்து ரொம்ப முக்கியமான ஒரு சத்து. அது வந்து இதில் அதிகமாக இருக்கிறது. அப்புறம் தாது உப்புக்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து மெக்னீஷியம், கால்சியம், ஃபாஸ்பரஸ் அதிகம் உள்ளது. அதான் மூளைக்கெல்லாம் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அதிக அளவு ஒரு சத்து நிறைந்த ஒரு காய் தான் வந்து இந்த வெண்டைக்காய். இதை வந்து நம்ம உணவுக்காகவும் பயன்படுத்தலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு மாதிரி வளவளன்னு வரும் இல்லையா, அந்த வளவளப்பு, அது வந்து அதுக்கு நிறைய வந்து இன்றைக்கெல்லாம் அதிக அளவில் வந்து தொழிற்சாலைகளுக்கெல்லாம் பயன்படுத்துகிற அளவு உள்ள ஒரு முக்கியமான காய்கறி தான் அது. அதனுடைய வளவளப்பு தன்மைக்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி பயோடீக்ரேடபிள் ஃபுட் பேக்கேஜிங். நீங்கள் பார்த்துருக்கீங்க, இப்போ அழகாக காய்கறிகள் எல்லாமே அழகழகான பேக்கேஜில் வருது. பேக்கேஜிங், அந்த பேக்கேஜ்லாம் நம்ம யூஸ் பண்ணும்போது அது எப்படி மக்கி போகுது அப்படிங்கிறது, அந்த மக்காத பிளாஸ்டிக்ஸ்லாம் நம்ம நிறைய யூஸ் பண்ணும்போது அது வந்து மக்க வைக்கிறது வந்து பெரிய கஷ்டமாக இருக்கிறது. ஆனால் இதில் வந்து என்னென்னா, இதை மக்க வைக்கக்கூடிய பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் தயார் பண்ணும்போது இந்த கொலகலப்பு தன்மை உள்ளதை வந்து தனியாக எடுத்து அதை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா, இதிலேருந்து எண்ணெய், அதாவது வெண்டைக்காயோடைய விதைகள்லேருந்து ஒரு எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த எண்ணெயோட நிறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு க்ரீனிஷ் எல்லோ, அதாவது ஒரு மஞ்சள், அதாவது பசுமை கலந்த ஒரு மஞ்சள் நிறமாக இருக்கும். அது வந்து நல்ல ஒரு வாசனை அதிகமாக இருக்கிறது. அது வந்து சாப்பிட்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அது ஒரு எடிபிள் ஆயில் தான். அதில் மெயினாக என்னென்னா, ஒலிக் ஆசிட், லினோலிக் ஆசிட் ரெண்டும் கலந்துருக்கிறது. அதனால் இதை வந்து அந்த விதைகளை வந்து இன்றைக்கி வந்து எண்ணெய் எடுக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. எண்ணெய் அளவு பார்த்திங்கன்னா 40% வந்து விதையோட வெண்டைக்காயோட விதையில் வந்து எண்ணெயும் இருக்குது. ஸோ அதனால் இது வந்து சாப்பிட்ற காய்கறி மட்டும் இல்லாது ஒரு இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கும் அதிகம் உள்ள ஒரு காய்கறியாக நம்ம பயன்படுத்தலாம், தொழிற்சாலைக்கும் பயன்படுத்தலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா, இதில் வந்து என்னென்ன இதுக்கு தேவையான மண் வகை அப்படின்னா, இது வந்து பொதுவாக அனைத்து விதமான மண் வகைகள்லேயும் வந்து இது வளரும். ஆனால் இதுக்கு மகசூல் அதிகமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாண்டிலோம் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மணல் சார்ந்த ஒரு மண் வந்து இதுக்கு ஏற்றது. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இதில் மட்டும்தான் போடுறீங்க, நாங்கள் வந்து களிமண் சார்ந்த குருமண்லேயும் நாங்கள் போடுறோம் அப்படிங்கிறாங்க. அதுக்கும் வெண்டைக்காய் வந்து ஏற்றது தான். அதாவது ஒரு குருமண் கலந்த மணல் மற்றும் மணல் பாங்கான மற்றும் அதிகளவு மணல் கலந்த ஒரு களிமண்லேயும் வந்து இதில் வந்து நம்ம வந்து வளர்க்கலாம். இதுக்கு மெயினாக என்ன பிளான்டிங் சீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆடிப்பட்டம் சொல்லக்கூடிய June to August சீசனில் போட்டு எடுக்கலாம். ரெண்டாவது தைப்பட்டம், இந்த ரெண்டு பட்டமே வந்து இந்த வெண்டைக்காய் சாகுபடிக்கு ஏற்றது. இதில் ரகங்கள் பார்த்திங்கன்னா, எங்கள் வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் ஒரு 7-8 ரகங்கள் வந்து இந்த வெண்டைக்காயில் வந்து வெளியிட்டுள்ளோம். இதில் மொதல் ரகம் பார்த்திங்கன்னா, கோவன் என்ற ரகம் வந்து சிவப்பு கலர் வெண்டை, நல்ல சிவப்பாக நிறம் நல்ல சிவப்பாக இருக்கும். இது வந்து ஆந்திர மாநிலத்தில் வந்து தேர்வு செய்யப்பட்ட வளர்க்கக்கூடிய ஒரு வெண்டைகளில் வந்து தேர்வு செய்யப்பட்டது. இது வந்து அந்த சிவப்பு நிறமான கோவன் ரக வெண்டை. இதனுடைய வாழ்நாள்கள் வந்து 90 நாட்கள், 12 டன் மகசூல் வந்து தரக்கூடிய இது. நான் கூட நார் சத்தை பற்றி சொன்னேன். இந்த வெண்டை ரகத்தில் வந்து நார் சத்து வந்து 14% வந்து நார் சத்து. அடுத்தது பார்த்திங்கன்னா மற்ற ரகங்கள் எல்லாமே பச்சை நிறமான வெண்டைகள் தான் வெளியிட்டிருக்கிறோம். கோ 2 கோ 3 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா MD1 மதுரை இருக்குது, மதுரை காலேஜ்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நம்மளுடைய எல்லா ரகங்களையும் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது இன்றைக்கி அதிக அளவில் வந்து விவசாயிகளால் விரும்பப்படுகிறது வந்து எங்களுடைய வெண்டை ஒட்டு ரகம். இந்த ஒட்டு ரகம் வந்து என்னென்னா, இது ஏன் எல்லாமே இப்போ உங்கள் சைடில் வந்து இது ரொம்ப வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறது, ஏன்னா இது வந்து அந்த இதை தாக்கக்கூடிய மஞ்சள் தேமல் நோய்க்கு வந்து எதிர்ப்பு சக்தி வாய்த்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெண்டைக்காயில் வந்து இன்னொன்று, இந்த எங்களோட ஒட்டு ரகம் வந்து மகசூல் வந்து 28 டன், ஒரு ஹெக்டருக்கு வந்து மற்ற ரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா 15 டன்லேருந்து 16 டன் தான் கிடைக்கும். ஆனால் எங்களோட ஹைப்ரிட் ரகம் வந்து எனக்கு 22 டன் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து மகசூலாக கிடைக்கும். காயும் பார்த்திங்கன்னா அந்த நிறங்கள் வந்து நல்ல சன்னமாக நல்ல ஒரு டார்க் க்ரீன், நல்ல கரும் பச்சை நிறத்துடன் இருக்கும். இதனால் தமிழ்நாடு பொதுவாக எல்லா தமிழ்நாடு முழுக்கும் வந்து இதுக்கு நல்ல ஒரு மார்க்கெட்டில் வந்து நல்ல ஒரு வரவேற்பு இருக்கனால இந்த ரகத்தை வந்து அதிகளவு விதைகள் வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் எங்கள் துறையின் மூலமே வந்து விற்பனையாகின்றன. அதிகமாக விரும்பி சாகுபடி செய்யக்கூடிய ஒரு பயிர். இதில் பார்த்தா நம்ம வந்து மெயினாக இன்றைக்கி வெண்டைக்காயில் எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வைரல் நோய்கள் வந்து இருக்குது. ஒன்று வந்து நான் சொன்னேன்ல, அது மஞ்சள் தேமல் நோய், எல்லோ வைன் மொசைக். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஈனேஷன் லீஃப்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வைரல் டிசீஸு. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா, மொதல் சொல்லக்கூடிய இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து 1956 தான் முத நம் நாட்டில் வந்து கண்டறியப்பட்டது. அந்த ஈனேஷன் லீஃப்கள்ங்கிறது இன்னொரு 1980s வந்து இந்த வைரஸ் வந்து கண்டறியப்பட்டுள்ளது. இதெல்லாமே பார்த்திங்கன்னா மொதல் நார்த் இந்தியாவில் தான் கண்டறியப்பட்டுள்ளது. அப்புறம் நம்ம வந்து பல்வேறு ரகங்கள் மூலம் வந்து இப்போ நமக்கும் இந்த நோய் வந்து அதிகம் வருது. இதில் என்ன அப்படின்னா, மஞ்சள் தேமல் நோய் வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால் வந்து இந்த மஞ்சள் தேமல் நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கும். ஏன் வெப்பநிலை கூடுனா அதிகமாக வருது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது வந்து வெள்ளை ஈக்கள் மூலம் பரவக்கூடியது. வெள்ளை ஈக்கள் எப்போவுமே நமக்கு வந்து நம்ம வெப்பம் தன்மை அதிகரிக்க அதிகரிக்க அந்த வெள்ளை ஈக்களின் பாப்புலேஷனும் நம்ம வயலில் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வெள்ளை ஈக்கள் வந்து அதிகமாக பறந்தாலே இந்த மஞ்சள் தேமல் நோய் வந்து நமக்கு ரொம்ப அதிக அளவில் பரவும். ஆனால் இன்றைக்கி உள்ள சூழ்நிலை என்ன அப்படின்னா, இந்த தேமல் நோய்கள் வந்து கொஞ்சம் லேட்டாக, அதாவது 90 டேஸ் க்ராப் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு ஒரு 75 நாள் 80 நாளில் வந்து தாக்குதல் ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அந்த தாக்குதல் தப்பிச்சு நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அது எது ரொம்ப ஏர்லி, அதாவது இப்போ இந்த பயிரை பொறுத்த வரைக்கும் வைரல் வந்து எப்போ வேணாலும் தாக்கலாம், 15 நாள்லேருந்து என்றைக்குனாலும் அது வந்து தாக்கலாம். இல்லை ஸோ அந்த மாதிரி தாக்கும்போது ஏர்லி ஸ்டேஜஸ்லேயே வந்து உங்களுக்கு தாக்குதலாக காணப்பட்டால் வந்து நமக்கு ரொம்ப மகசூல் இழப்பை நம்ம வந்து சந்திக்க நேரிடும். அதனால தான் இதற்கு எதிர்ப்பு திறன் கொண்ட ரகங்களை உருவாக்குதில் வந்து பல்கலைக்கழகம் வந்து பல ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுள்ளது. அதில் ஒன்று தான் இந்த மொதல் நம்மளுடைய ஒட்டு ரகம், அது வந்து ஒரு வைரஸ்க்கு வந்து அது வந்து ரெசிஸ்டண்ட்டாக இருக்குது. இப்போ அடுத்த நாங்கள் ஆராய்ச்சிகள் வந்து 2 வைரஸையும் தாங்கி வளரக்கூடிய ரகங்களை வந்து நாங்கள் வந்து இப்போது நிறைய வந்து ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இது வந்து விதை மூலம் பெருக்கக்கூடிய ஒரு பயிர் அப்படின்னனால இதில் வந்து எப்படின்னா, விதையோட அளவு இப்போ நீங்கள் வந்து ஒரு வரைட்டி அப்படின்னு சொல்லி போட்டிங்க அப்படின்னா 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு வந்து உங்களுக்கு 8 கிலோ தேவைப்படும். இதே இது நம்ம ஒட்டு ரகங்களை போடும்போது, ஏன்னா ஒட்டு ரகத்துக்கு எப்போவுமே நம்ம வந்து விதை சீட் ரேட் வந்து கம்மி, ஏன்னா ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும், விகர் அதிகமாக இருக்கனால கம்மியாக இருக்கும். ஹைப்ரிட்டை போடும்போது நமக்கு 1 ஏக்கருக்கு 1 கிலோ போதுங்க, 1 ஹெக்டருக்கு வந்து 2.5 கிலோ வந்து நமக்கு விதை அளவு தேவை. அடுத்தது வந்து நம்ம வந்து விதை நேர்த்தி செய்யலாம். இது எப்படின்னா, இந்த விதைகளை வந்து நம்ம வந்து ட்ரைக்கோடர்மா இதெல்லாம் வச்சு நம்ம வந்து அந்த உயிர் உரங்களான ட்ரைக்கோடர்மா, அப்புறம் வந்து நமக்கு நோய் எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்தி தருவதற்காக ட்ரைக்கோடர்மா, அப்புறம் அசோஸ்பைரிலம் தான் உயிர் உரங்கள், அசோஸ்பைரிலம் இதெல்லாம் வந்து என்னென்னா 400 கிராம் அசோஸ்பைரிலம் வந்து 1 கிலோ விதைக்கு, ட்ரைக்கோடர்மா போட்டால் 4 கிராம் தான், இது 400 கிராம், அது வந்து வெறும் 4 கிராம் தான் போட்டு நம்ம வந்து கலந்து விதையோடு கலந்து நல்ல நிழலில் வந்து 1-20 நிமிஷம் வச்சிடணும். இதை கலந்து வச்சக்கப்புறம் திரும்ப எடுத்து நம்ம வந்து விதைக்கலாம். இப்போ பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், வந்து வரைட்டிகளை வந்து போடும்போது ரகங்களுக்கு வந்து 1 குத்தில் வந்து 2 விதைகள் போட சொல்லுவோம். ஏன்னா 2-3 விதை கூட நீங்கள் போடலாம், ஏன்னா 1 விதை பழுதாக இருந்தாலும் அடுத்த விதையிலேருந்து நன்றாக வரும். அப்புறம் வந்து ஃபீல்டு எப்படி வந்து உங்களோட நிலங்களை வந்து நான் எந்த மண்ணை ஏற்றதுன்னு சொல்லிட்டேன், நிலங்களை எப்படி வந்து நம்ம பண்படுத்துதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4-5 வாட்டி நல்லா உழுது விட்டுட்டு மொதல் அடி உரமாக தொழு உரம் 10 கிலோ வந்து நம்ம வந்து போட்டு விடணும். அந்த தொழு உரம் போட்டு நல்லா மண்ணுடன் கலந்து திரும்ப ஒரு கடைசி ஒரு உழவு ஓட்டிடணுங்க. அப்புறம் வந்து இல்லை எனக்கு மண்புழு உரம் தான் இருக்குது அப்படின்னா ஒரு ஒரு ஹெக்டேருக்கு வந்து தெழுவுரம்னா 10 டன்னு, சாரி கிலோ இல்லை 10 டன்னு, அதே இது மண்புழு உரமாக போட்டிங்கன்னா 5 டன்னு ஒரு ஹெக்டேருக்கு நீங்கள் விடலாம். இப்போல்லாம் நம்ம என்ன பண்ண சொல்லணும், ஃபீல்டை நம்ம வந்து பண்படுத்தும் போதே வேப்பம் புண்ணாக்கு அதுவும் கொஞ்சம் நீங்கள் போட்டு பண்படுத்தும் போது என்னாகும் அப்படின்னா அதில் வரக்கூடிய வேர்பூச்சிகள் அதனுடைய தாக்கங்கள்லாம் வந்து கம்மியாக இருக்கும். இன்னொன்று இதை வந்து பார்களின் மூலம்தான் வந்து நம்ம பொதுவாக சாகுபடி செய்வோம். அதனால் வந்து 45 சென்டிமீட்டர் இடைவெளியில் பார்களை எடுத்து அந்த பாரில் வந்து விதைகளை வந்து 30 சென்டிமீட்டர் இடைவெளியில் நடணும். அதாவது இதனுடைய சரியான இடைவெளி வந்து 45 x 30 சென்டிமீட்டர், அதாவது 1.5 அடி பார்களின் இடைவெளி, அந்த பாரில் நடக்கூடிய செடியின் இடைவெளி வந்து 1 அடி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நட்டு விட்டீங்க, அதுக்கப்புறம் வந்து எப்படியும் அது முளைக்க ஆரம்பிச்சிடும். முளைக்க ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு குத்தில் வந்து 2 இருந்தால் கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது, உங்களுக்கு வந்து அது நல்லா சேர்ந்து வளரக்கூடியது தான். இதே இது நாங்கள் ட்ரிப் இரிகேஷனுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லும்போது எப்படி எங்களுக்கு நாங்கள் பாரில் போட முடியும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு என்னென்னா நீங்கள் முதல் ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர் போகும்போது என்ன செய்யலான்னா நல்ல உயர்ந்த மேட்டு பாத்திகள், அது வந்து 1.2 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது 4 அடி அகலத்தில் வந்து நீங்கள் மேட்டு பாத்திகளை எடுத்துடணும். அந்த மேட்டு பாத்திகளை அமைச்சிட்டு அதில் வந்து நம்ம ட்ரிப் இரிகேஷன் பைப்ஸை போடலாம். அந்த ட்ரிப் இரிகேஷன் பைப்ஸ் எல்லாமே ஒரு பெட்டுக்கும் நடுவில் வர மாதிரி ட்ரிப் பைப்ஸை நீங்கள் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் வந்து அதில் ட்ரிப்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த ட்ரிப்பரோட இடைவெளி வந்து நாங்கள் வந்து 60 x 50 சென்டிமீட்டர் இடைவெளி சொல்கிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா இதில் வந்து நடுறதுக்கு முன்னாடி, அதாவது விதைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ட்ரிப்பு மூலம் ஒரு தண்ணி நனைச்சி ஒரு ஈரத்தை கொண்டு வந்துடணும். அதாவது என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஒரு நடணும் அப்படின்னு பிளான் பண்ணோம்னா அதுக்கு வந்து 8 to 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து தண்ணியை வச்சு நல்லா ஈரப்படுத்தி விட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு நடும்போது அந்த வயலில் உள்ள சூடெல்லாமே போய் விதைகள் வந்து நடும்போது சரியான ஈரப்பதம் இருக்கும், உங்களுக்கு நடுறதுக்கு வந்து எளிதாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சொட்டு நீர் பாசனத்தில் நம்ம போடும்போது அந்த பயிருக்கு நம்ம கடைபிடிக்க வேண்டிய இடைவெளி பார்த்திங்கன்னா 90 சென்டிமீட்டர், 90 x 45 சென்டிமீட்டர் x 45 சென்டிமீட்டர், அதாவது பேட் ரோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 வரிசை நடவு. நடும்போது நம்ம என்ன பண்ணோம்னா 90 சென்டிமீட்டர் இடைவெளி, அப்புறம் நடுவில் வந்து ஒரு 45 சென்டிமீட்டரில் ஒரு, அதாவது ஒரு 3 அடியில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1.5 அடி இடைவெளியில் நீங்கள் வந்து செடியை வந்து நட்டுக்கலாம். அதுக்கப்புறம் என்னென்னா நிறைய களைகள் வர்றதுனால வந்து நீங்கள் ப்ரீ எமர்ஜென்ட் களைக்கொல்லிகள் போகலாம். அதில் வந்து ஆக்சிஃப்ளோரோஃபென் யூஸ் பண்ணிக்கலாம், அல்ல ஃப்ளூக்ளோரலினு, அல்ல மெட்டாக்ளோர் முதலிய களைக்கொல்லிகளை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ எமர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வளர்கிறதுக்கு முன்னாடி இந்த களைக்கொல்லிகளை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 7th or 5th நாள்லேருந்தே உங்களுக்கு முளைக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது கேப் ஃபில்லிங் பண்ணணும், அதாவது நீங்கள் ஒரு 10 நாள் பார்த்துட்டு அப்புறம் எங்கெங்கே முளைக்கலையோ அந்த இடங்களில் வந்து திரும்ப விதைகளை நம்ம வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உரம் தேவை அப்படின்னு சொல்லும்போது இதில் என்ன மெயினாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ட்ரிப் இரிகேஷனுக்கு போகும்போது அதிக அளவு உரம் தேவைப்படும். அப்புறம் வந்து இதில் வந்து வெரைட்டிஸ்க்கும் ஹைப்ரிடுக்குமே வந்து வித்தியாசம், உர அளவு வித்தியாசம் இருக்கும். ஏன்னா வெரைட்டிஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய தேவை வந்து கம்மியாக தான் இருக்கும், நியூட்ரியன்ட் தேவை. அதனால் அதுக்கு வந்து ஒரு ஹெக்டர்னு பார்த்திங்கன்னா வெரைட்டிஸ் போடும்போது தலை மணி சாம்பல் சத்து முறையே 20, 50, 30 கிலோ என்ற அளவில் ஒரு ஹெக்டருக்கு வந்து போடணும். முத வந்து தலை சத்து சொன்னேன் இல்லையா, 20, 50, 30 அப்படின்னு சொன்னேன். இந்த தலை சத்து 20 வந்து அடி உரமாக போடணும், திரும்ப 20 கிலோ ஒரு ஹெக்டருக்கு வந்து மேல் உரமாக நம்ம வந்து போடணும். மேல் உரம் எப்படி எப்போ போடணும் அப்படின்னா நீங்கள் நட்டு 1 மாதம் கழித்து மேல் உரம் இட வேண்டும். இதே இது ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த வந்து இதனுடைய உர தேவை வந்து அதிகமாக இருக்கும், சுமார் 2.5 மடங்கு அதிகமாக இருக்கும் வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து நீங்கள் எப்படின்னா தலை சத்து 100 கிலோ, மணி சத்து 100 கிலோ, அண்ட் சாம்பல் சத்தும் 100 கிலோ வந்து கொடுக்கணும் அடி உரமாக. அப்புறம் மேலுரமாக கொடுக்கும்போது இன்னொரு 100 கிலோ வந்து 30 நாள் கழித்து நம்ம வந்து கொடுக்கணும். இதை வந்து சொட்டு நீரில் எப்படி கொடுக்கறது அப்படின்னு சொன்னிங்கன்னா சொட்டு நீர் பாசனம் பண்ணும்போது அந்த செடியின் வாழ்நாளை வந்து மொத 10 நாளைக்குள்ள, அதாவது அது நீங்கள் நட்டு அது ஓரளவுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகி வரும்போது ஃபஸ்ட்டு முதல் நாள்களில் வந்து நம்ம வந்து இந்த உரங்களை கொடுக்கலாம். தலை சத்து சாம்பல் சத்து அதை வந்து ஒரு 10% தேவை, தலை சத்து மணி சத்து ஒரு 5% தேவைப்படும். இதை வந்து கொடுக்கலாம். நீங்கள் வந்து 90 அந்த மாதிரி உரங்கள், அப்புறம் அதாவது வாட்டர் சாலுபிள் ஃபர்டிலைசர்ஸ், நீரில் கரையக்கூடிய உரங்கள் மூலம் கொடுக்கலாம். ரெண்டாவது அதாவது நாலு டைமில், ஃபஸ்ட்டு வந்து முளைச்சி ஒரு 10 நாளில், அடுத்தது வந்து எப்படின்னா அது நல்ல எஸ்டாப்ளிஷ் ஆகி பூக்கிற ஸ்டேஜ், அதாவது 10 நாள்லேருந்து 30 நாள் இடைவெளியில் அதுலேயே நம்ம வந்து உரம் ஃபர்டிகேஷன். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவரிங் டு ஃப்ரூட் செட்டு, அது ஒரு 30 நாட்கள் தேவைப்படும். அப்புறம் கடைசி நம்ம வந்து ஹார்வெஸ்டிங் பண்ணுற நேரம் உரங்கள் கொடுக்கணும், அதை பிரித்து நம்ம வந்து உரமாக கொடுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து இதில் மெயினாக என்னென்னா பூச்சிகள் என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்டைக்காயில் வந்து காய் துளைக்கிற ஒரு பூச்சி வரும், அது வந்து நிறையவே வந்து தாக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபெரமோன் ட்ராப் இருக்குதுங்க, அது வைக்கலாம். ஒரு ஹெக்டருக்கு வந்து 12 நம்பர்ஸில் வந்து ஃபெரமோன் ட்ராப் வைக்கலாம். அப்புறம் ட்ரைக்கோகிரம்மா என்ற இதை வந்து பேரசைட், அதை வந்து ரிலீஸ் பண்ணலாம், அதனால் கண்ட்ரோல் ஆகும். இல்லைன்னா வந்து நீங்கள் வந்து எனி கெமிக்கல்ஸ், அதாவது கெமிக்கல் அஸ் இது நீம் ஆயில் தெளித்து கூட நீங்கள் கண்டு வந்து இதை கட்டுப்படுத்தலாம். 1 கிராம் தண்ணிக்கு வந்து 1 லிட்டர் தண்ணிக்கு 5 கிராம் என்ற அளவில் வேப்பெண்ணெய் தெளித்து கூட இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுக்கப்புறம் நிறைய நான் சொன்னேன் இல்லையா, அந்த வெள்ளை மூலம்தான் நமக்கு வந்து நிறைய அந்த வைரல் நோயெல்லாம் பெறும், அந்த பரவும். அந்த ஒயிட் ஃப்ளவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் கெமிக்கல் அப்படின்னு போனீங்கன்னா டைமெத்தவேட் வந்து தெளிக்கலாம், 1 லிட்டர் தண்ணிக்கு 2 மில்லி. இல்லை அது வந்து நீம் சீடு, அந்த வேப்ப கொட்டை கரைசல், அது வந்து இயற்கையான முறையில் வேப்பக்கொட்டை கரைசல் கழித்து நம்ம வந்து இதை வந்து தடுக்கலாம். அதாவது வைரலுக்கு வந்து நமக்கு தடுக்க நோய் இருக்காது, அதனால் வைரலை பரப்பக்கூடிய அந்த பூச்சிகள் வெள்ளை ஈக்களை வச்சு கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து அந்த நோயை கட்டுப்படுத்தலாம். அப்புறம் வந்து ஹார்வெஸ்டிங், இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இது நட்ட ஒரு 45 நாள்லேருந்தே உங்களுக்கு வந்து முதல் அறுவடை வந்துகிட்டே தான் இருக்கும், அறுவடைக்கு முதல் அறுவடைக்கு ரெடி ஆகிடும். ஸோ வந்து இளமையான அந்த காய்களை வந்து நம்ம பறிச்சுக்கலாம். பொதுவாக வந்து 1-2 நாள் இடைவெளியில் அடுத்தடுத்து நம்ம வந்து காய் பறிக்கிற மாதிரி காய் வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கும், கண்டினியூஸாக காய்கள் வந்துகிட்டே தான் இருக்கும். இதனால் ஒரு ஈல்டு நான் சொன்னேன் இல்லையா, இதில் வந்து 12-15 டன் வரைக்கும் நம்ம வந்து நார்மல் வெரைட்டிஸில் எடுக்கலாம். ஹைப்ரிட்ஸ் வந்து அதிக அளவில் வந்து நமக்கு மகசூல் கிடைக்கக்கூடிய ஒரு பயிர். இதுக்கு வந்து மார்க்கெட்டிங்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது, உங்கள் நியர்பை மார்க்கெட்ஸ்லேயே நீங்கள் வந்து இதைகளை விற்பனை செய்யலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக என்னென்னா ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கொஞ்சம் நீங்கள் முத்தின காயோ பறிக்கும் போது உங்களுக்கு மார்க்கெட்டிங்கும் கஷ்டம், உங்களுக்கு காய் வந்து மார்க்கெட்டுக்கே கொடுக்க முடியாது, அதனால் நீங்கள் அந்த ஹார்வெஸ்டிங் ஸ்டேஜ் வந்து கரெக்டாக இருக்கணும். இன்னொன்று வந்து அந்த ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எப்படி எங்களுக்கு காயெல்லாம் பறிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது, அது வந்து கையிலெல்லாம் குத்துது அப்படிம்பாங்க. அதுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன கொக்கிகள் மாதிரி எங்கள் மதுரை இவங்க ஹோம் சயின்ஸ் காலேஜில் வந்து அழகான ஒரு பெண்டி ஹார்வெஸ்டர் வச்சுருக்காங்க, அதையும் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஈஸியாக அறுவடைக்கு வந்து அது சின்ன அதாவது கையில் அரிக்காமல் இருக்கிறது பறிக்காமல் இருக்கிறதுக்கு ஒன்று வச்சுருக்காங்க, அதை வச்சு நம்ம வந்து அறுவடை செஞ்சுக்கலாம். இந்த வெண்டைக்காய் சாகுபடி சம்மந்தமாக உங்களுக்கு விதைகள், அதாவது எங்களோட ஹைப்ரிட் விதைகள் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து கோவை வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் உள்ள எங்களுடைய காய்கறி அறிவியல் துறையை வந்து அணுகலாம். மேலும் இதில் வந்து உங்களுக்கு சாகுபடியில் எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் வந்து எங்கள் பல்கலைக்கழகத்தில் விஞ்ஞானிகள் வந்து காய்கறி அறிவியல் துறையில் இருக்காங்க, அவங்கள வந்து சந்திக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல தெளிவான இதுகளை வந்து சொல்லுவாங்க, என்னென்ன செய்கிறது, எப்படி சாகுபடி பண்ணுறது, பூச்சி நோய் தாக்குதலுக்கு என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிற அறிவுரைகளை வந்து நாங்கள் வழங்கிட்டு இருக்கிறோம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை வெண்டைக்காய் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி முனைவர் ஸ்வர்ணப்ரியா அவர்கள் கூறிய தகவல்களை விரிவாக கேட்டு தெரிந்து கொண்டீர்கள் அல்லவா? மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் சமுதாய வானொலி 107.4. நன்றி, வணக்கம்.